ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 126வது நாமா சாங்கர்யை நமஹ. இது நாமாவுடைய அர்த்தம் என்னென்னாக்கா, சங்கரருடைய பத்தினி. சம் அப்படின்னாக்கா சுகம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதை செய்பவர் அப்படிங்கிறதுனால சங்கரர் அப்படின்னு வழங்கப்படுறது. அவருடைய பத்னியாக இருக்கிறதுனால சாங்கரி அப்படின்னு சொல்லப்படுது. சம் அப்படின்னாக்கா மங்களம்னு ஒரு அர்த்தமாக இருக்குது. இதை கொண்டவர் சங்கரர். அவருடைய சக்தி வடிவாக இருக்கிறதுனால சாங்கரி அப்படின்னு வழங்கப்படுறார். சங்கரி அப்படிங்கிற தேவியை பிரம்மா யோக நித்திரையாக துதித்ததும், தேவர்கள் வந்து விஷ்ணு மாயையாக சங்கரியை துதித்ததும் சப்தசதி முதல் சரித்திரத்திலும் உத்தம சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சங்கரி அப்படிங்கிற நாமம் இங்கே விளங்குறது. மகாஷோட சந்நியாசத்தில் இரவு ரூபமாக இருக்கலாம் சாங்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சக்தி வடிவானவள். அடுத்த நாம ஸ்ரீஹரியை நமக. இந்த நாமாவோட அர்த்தம் என்னக்க, ஸ்ரீயை கொடுப்பவள், அதாவது செல்வத்தை கொடுப்பவள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ அப்படிங்கிற பதத்துக்கு சம்பத்து, லக்ஷ்மி, மங்களம், சோபை, காம்பீரியம், அழகு, ஒளி அப்படின்னு பல அர்த்தங்கள் உண்டு. இதெல்லாம் அருளக்கூடியவதான் இந்த ஸ்ரீஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஸ்ரீஹர அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, செல்வத்தை தருகிறவர் நாராயணன் அப்படின்னு ஆதிசங்கர் பகவத்பாதால் பாஷ்யம் பண்ணியிருக்கார். அந்த ஸ்ரீஹரரை சேர்ந்தவள் அப்படிங்கிறதுனால ஸ்ரீஹரி அப்படின்னு சொல்லப்படுது. அம்பாளும் விஷ்ணுவும் ஒன்றே அப்படின்னு ஒரு பாவனை இருக்குது. அதாவது அவள் ரெண்டு பேரும் பின்னமாக இல்லாமல் அபின்னமாக இருக்கா. அம்பாள் வேறு, விஷ்ணு வேறு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறா. அதனால் அம்பாளுக்கு ஸ்ரீஹரி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. இதை போல தான் அம்பாளுக்கு நாராயணி, முகுந்தா, கோவிந்த ரூபினி, வைஷ்ணவி, விஷ்ணு ரூபினி அப்படிங்கிற நாமாக்கள்லாம் விளங்குறது. இதெல்லாமே ஸ்ரீஹரி அப்படிங்கிற சொல்லக்கூடிய நாமாவுடைய வேறொரு அர்த்தங்கள் தான், வேறொரு அர்த்தமான நாமாக்கள் தான். அதனால் அம்பாளுக்கு அந்த ஸ்ரீயை செல்வத்தை கொடுப்பவள் அப்படிங்கிற ஒரு பாவனையில் ஸ்ரீஹரி அப்படின்னு ஒரு நாமா இங்கே வழங்கப்படுறது. அடுத்த நாம சாத்வியை நமக. அதாவது இந்த நாமாவில் பதிவிரதையாக குறிப்பிடப்படுறா அம்பாள். 709வது நாமாவில் இதே பொருள்பட சதாசிவ பதிவிரதாயை நமக அப்படின்னு ஒரு நாமாவும், 820வது நாமாவில் சதி அப்படின்னு ஒரு நாமாவும் அம்பாளுடைய இந்த பொருள்பட வழங்கப்படுறது. அம்பாளுடைய பதிவிரதத்தினுடைய மகிமை மிகவும் விசேஷமாக சொல்லப்படுறது. தன் பிதாவான தட்ச பிரஜாபதி தன் கணவரை, அதாவது சிவபெருமானை அலட்சியப்படுத்தினதை பொறுக்காமல் தன்னுடைய சரீரத்தை தியாகம் செஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த பிரிவில் இமவானுக்கு புத்திரியாக அவதரிக்கிறார். தபஸ் மூலம் பரமேஸ்வரனையே பதியாக அடையலாம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப பிரசித்தமாக தெரியும். இன்னும் பல ஸ்தல புராணங்களில் அம்பாள் தபஸ் செஞ்சு பரமேஸ்வரனையும் பதியாக அடைஞ்சது அப்படின்னு சொல்லப்படுறது. அது மாதிரி பல சரித்திரங்களை நம்ம படிச்சிருக்கோம். அம்பாளுக்கு விசேஷமாக சொல்லப்படுறதுனாக்க, வேறு புருஷனை அடையாதது அப்படிங்கிறது தான் முக்கியமாக சொல்லப்படுறது. அதாவது தனம் உள்ளவனை லக்ஷ்மி பதி அப்படின்னு சொல்கிறான். அங்கே எல்லார்ட்டையும் லக்ஷ்மி வந்து நித்திய வாசம் செஞ்சுட்டுருக்கா. கல்வி மாலை வந்து வாக்பதினு அப்படி சொல்கிறோம். அது மாதிரி வாக்குக்கு அதிபதியாக இருக்கிற சரஸ்வதி அந்த மாதிரி வாக்பதியாக அவனுடைய பக்தர்களுடைய வாக்கு விலாசத்தில் நிறைஞ்சிருக்கா. லக்ஷ்மியும் வாக்தேவதியும் இது மாதிரி சரஸ்வதியும் மற்றவர்களுடைய ஸ்வரிசத்தில் செல்வமாகவும் அந்த வாக்காகவும் இருக்கலாம். ஆனால் அம்பாள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் மற்றவர்களுடைய ஸ்வரிசம் ஏற்படாமல் இருக்கலாம். அவள் மட்டும் தன் புருஷனான பரமசிவனை தவிர வேறு யாரையும் அடைந்தது இல்லையாதனால அம்பாளுடைய பதிவிரதம் மற்றவர்களுடைய விசேஷத்தோடு மிகவும் விசேஷமானது அப்படின்னு ஸ்ரீ சங்கர பகவத்பாதால் தன்னுடைய சௌந்தரலகரி ஸ்லோகம் 96வது ஸ்லோகத்தில் அனுசரிக்கிறார். நம்மளும் அந்த ஸ்லோகத்தை அனுசரிச்சுப்போம். கலத்திரம் வைதாத்திரம் கதிகதி பஜந்தே ந கவையக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய அந்த பதிவிரதாத்தன்மையை ரொம்ப அழகாக விளக்கியிருப்பார். அது மாதிரி இந்த நாமால் வாக்தேவதைகள் அம்பாளுடைய பதிவிரதாத்தன்மையை குறிக்கிறதுக்காக அம்பாளுக்கு சாத்வி அப்படின்னு ஒரு நாமாவை வழங்குகிறார். அடுத்த நாமா சரச்சந்திர நிபாரணனாயே நம. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னக்கா, சரத்கால சந்திரனுக்கு ஒப்பான முகத்தை உடையவள், பார்க்கிறவர்களுக்கு ஆனந்தத்தை தருகிறவள். அதாவது சரத்கால சந்திரம்னாக்கா இந்த இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதில் அந்த காலமே குளிர்ந்து இருக்கும். அந்த குளிர்ந்த காலத்தில் மேல் நோக்கி வரக்கூடிய அந்த சந்திரனுடைய பிம்பம் போல அம்பாளுடைய முகம் இருக்கான், குளிர்ந்து இருக்கான். சந்திரன் குளிர்மையானது. அந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய அந்த சந்திரனுடைய பிம்பம் எவ்வளோ குளிர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுபோல் இருக்குமா அம்பாளுடைய அந்த முகமானது. அதனால் அவளுடைய பக்தர்களுக்கு பார்க்கும்போது அது ஆனந்தத்தை வழங்குறது தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாமாவில். அடுத்த நாமா சாதோதரியை நமக. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னக்கா, மெலிந்த வயிற்றை உடையவள், அதாவது ஒட்டிய வயிறை உடையவளாம் அப்படின்னு அர்த்தமாக சொல்லப்படுது. நூற்றுக்கணக்கான குகைகள் உள்ள இமவானுடைய புத்ரி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சாதோதரி அப்படின்னு வழங்கப்படுறா. சாதம் அப்படின்னா மெல்லியதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான வயிறை உடையவள். சாமுத்ரிகா லட்சணத்தில் சொன்னபடி மெல்லிய வயிற்றை உடைய ஸ்திரீகள் அழகானவர்கள் அப்படின்னு வர்ணிக்கப்படுறது. அதனால் அந்த சாமுத்ரிகா லட்சணப்படி அமைந்த வயிற்றை உடையவள் அப்படின்னு இங்கே சாதோதரி நாம வழங்கப்படுறது அம்பாளுக்கு. அடுத்த நாம சாந்திமதிகை நுமக. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னென்னக்க, மன அடக்கத்தை உடையவள், மேலும் பக்தர்களிடம் கடூரம் இல்லாமல் இருப்பாளாம் அப்படின்னு அர்த்தமாக சொல்லப்படுறது. இந்த நாமாவுடைய அர்த்தத்திற்கு ஏற்ற மாதிரியே 141வது நாமா சாந்தாயி நமக அப்படின்னு ஒரு நாமா வழங்கப்படுறது அம்பாளுக்கு. அதற்கப்புறம் சாந்தியை நமக அப்படின்னு 447வது நாமாவில் வழங்கப்படுறது. அதுக்கப்புறம் சமாத்மிகாயி நமக அப்படின்னு 963வது நாமாவில் வழங்கப்படுறது. இந்த நாமாக்கள் எல்லாமே அம்பாள் வந்து பக்தர்கள்ட்ட ரொம்ப தன்மையாக இருக்கலாம், எந்த கொடூரமான விஷயமும் காட்டாமல் இருக்கக்கூடியவளாம், மன அடக்கத்தோடு கூடியவள் அப்படின்னு குறிக்கப்படுறது இந்த அம்மாக்களில். இவ்வாறாக மேலே குறிப்பிடப்பட்ட நாமாக்களில் அம்பாளுடைய குணம் விசேஷம், அவளுடைய தன்மை, பதிவிரதா தன்மை, அவள் பக்தஜனங்கள்கிட்ட எப்படி வந்து ஒரு தன்மையான விஷயங்கள் நடந்துக்கிறாள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வாக்கு தேவதைகள் குறிப்பிட்டிருந்தா. அந்த பாவனையிலே நம்ம இந்த நாமாக்களை ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணன்.